எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினார். அந்த பேலன்ஸ் ஷீட் கூட நம்ம சி விஸ்வநாதர்வாழ் புத்தகத்தில் ஒருத்தரும் போட்டிருக்கார். அதை நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. அதை விட இன்னும் என்னென்னா, நிறைய பேர்கிட்ட அவர் கடன் வாங்கி அந்த நடத்திட்டு இருந்தார். லேபர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் பண்ணும், அதெல்லாம் கொடுக்குறது நகைகளை வச்சு எல்லாம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டார். இந்த தீ எரிஞ்சதுமே என்ன ஆகிவிட்டது, மனுஷன் அப்படியே படுத்து படுக்கையா படுத்துட்டார். இரண்டே நாள்ல அவர் இறந்து போட்டார். ஆனா இதுக்கு முன்னால அந்த கல்யாணங்கள் நடந்து விட்டது, நடந்த கடையத்துல எல்லாம் நடந்து அவர் நிம்மதியா, அப்பாடா என்னுடைய கடமையை நான் முடிச்சுட்டேன், பாரதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் தங்கை அந்த பொண்ணு ஒண்ணு பிறந்திருக்கேன், அதுவும் என்னோட கடமை இல்லையா அப்படின்னு அதை முடிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல குடும்பத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு, எங்களுடைய பாகீரதி பாட்டி, யாரு, சின்னசாமியரோட பாரதியரோட பாரதியாரோட பாட்டி. அவ சொன்னா, ருக்மிணி காசியில இருக்காளே, அவன் நன்னா இருக்கா, அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு விடலாம், அவா நன்னா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்தது. அப்புறம் இவர் இவர் இங்க இருக்கார். எட்டாவது இந்த ஒரு பெரிய துயரம் வந்து கொடுத்து அவர் இறந்து விட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே தகவல் கொடுக்க வேண்டாமா, உடனே பத்து நாளைக்குள்ள அவ வந்து விடுறா. பாட்டி பத்து நாளைக்குள்ள வந்து கர்மாக்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு எட்டாவது நடந்தது. இந்த மத்த மாமாமார்கள், பாரதியாருக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் பேர் சாம்ப சிவியர்னு பேரு. அவர் அரமனையிலேயே கிளைதாரா இருந்தார். கிளைதாரனாக்கு இந்த கண்ட்ரோலர் மாதிரி எல்லாம் பார்த்து பாடம், அரமனை இந்த சிப்பாய்களுக்கு எல்லாம் இதா இருந்து. அவர் எந்த வீட்டுல இருந்தார், பாரதியார் பிறந்தாரு அந்த வீட்டுல இருந்துதான் அவர் இருந்தார். அப்புறம் காசிக்கு எல்லாம் வந்து பிற்பாடு அவர் எங்க வீட்டிலேயே இருந்து அவர் அங்கே அவர் காலமானார். நம்ம சிவானந்தா, சுவாமி சிவானந்தாக்கு அவர் குருவா இருந்தார், பாரதியாரோட மாமா சாம்ப சிவியர். அப்போ சிவானந்தாக்கு அவரும் பாரதியார் சின்ன விளையாடு வயசுல ஒன்னா விளையாடு இருக்கா, சுவாமி சிவானந்தா எல்லாம் இவெல்லாம் ஒன்னா பிசிக்கல் இதெல்லாம் பண்பா, யோகம் ஆசனங்கள்லாம் எட்டியாவத்துல இப்படி வர. யாரு, நம்ம மாமா தாத்தா சாம்பச்சிவியர். அவர் எனக்கு கூட சொல்லி கொடுத்திருக்கார், இங்க வரவு ஒரு வயசு 80,000 காசிக்கு, ஆனா என்ன இப்படி தூக்கி போட்டுருவார், அதை நான் பிடிச்சுக்கோம்பாரு, அந்த பாரம் நான் பிடிச்சிக்கலாம் கீழே விழுந்துருவேன், அதெல்லாம் எங்களுக்கு. அதனால இப்படியெல்லாம் அவர் பண்ணிட்டு கடைசியில பாரதியார் வலிஷ்டராகவே இருந்துட்டு இருந்தார். அப்ப வயசு என்ன, 16, பாட்டி கூட்டிட்டு வரும்போது காசிக்கு வாப்பா, நான் சரி காசிக்கு வந்தாச்சு.
இப்ப நீங்க சொல்லும் போது பாரதியாரோட அப்பாவுக்கு வந்து அந்த மெல்ல வந்து தீல எரிஞ்சு போனதுக்கு பின்னாடி பாரதிய வாரணாசி அனுப்பலாம்னு முடிவு பண்ணாங்கன்னு சொன்னீங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வாரணாசி வந்த பிறகுதான் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களே வந்ததுன்னு. அங்கதான் அவருக்கு அந்த மொழி அறிவு, அவரோட அந்த சமஸ்கிருதம் பறிச்சது, ஒரு உலக ஞானம் கிடைச்சது அந்த வாரணாசின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது?
இங்க கேட்கறது ரொம்ப நல்ல கேள்வி, இது உண்மையும். அவர் வாரணாசிக்கு வந்ததுமே முதல்ல அவரும் எங்க தகப்பனாரும் தகப்பனாரோட அண்ணாவும் ஜெனரான்ஸ் ஹைஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ்ல வகுப்புல வாழ்த்தா, 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் ரொம்ப அருமையா படிச்சார். படிச்சு 10ஆம் கிளாஸ் அவர் அதாவது அட்மிஷன் எக்ஸாமினேஷன் ஹைஸ்கூல் கண்டக்டட் பை அலாபாத் யூனிவர்சிட்டி, அந்த பரீட்சையில முதல் வகுப்பில் அவர் தேறிவிட்டார். ஏத்தன் மத்தியில ஆத்திர கிருஷ்ணசிவனுக்கு தாத்தா இல்ல, அவருக்கு சம்ஸ்கிருத விதிகள்லாம், நம்ம சந்தியாவந்தன விதி, நம்ம பூஜா விதி, இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய எல்லா சாராம்சத்தையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு, எங்க குடும்பத்திலேயே வெங்கு சிவன் சொன்னீங்க, கிருஷ்ண சிவனுடைய தம்பி, வெங்கு சிவனுடைய மூத்த பிள்ளை, சுவாமி சாஸ்திரிகள் என்பவர் அவருக்கு இந்த ருத்ரம் சமக்கம் புருஷசூத்திரம் இதுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. உடனே பக்கத்து வீட்டுல சதுஷாஸ்திர பண்டிதர் மகாமகோபாத்யாயர், சீதாராம சாஸ்திரிகள்ட்டு தெலுங்கு தேசத்து ஒரு பெரிய பண்டிதர், அவர் பக்கத்து வீட்டுல இருந்தார். அவர்கிட்ட கிருஷ்ணசிவன் சொல்லி சுப்பையாக்கு, நீங்க நம்ம உபனிஷத்து வேதங்களை பத்தி சாஸ்திரங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், ஆஹா சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி நித்தியம் இவர் 4 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன்னா மேல ரூம்லதான், மாடியில் ரூம்லதான் எங்க மாமா இருப்பார், அந்த ரூம்லதான் அவர் எழுதிட்டு இருப்பார். அதுக்கு பக்கத்துல அப்படி மாடியிலேருந்தே வாத்துக்கு போயிடலாம். அவருக்கு போய் அவர் சேவையெல்லாம் செஞ்சு அவருக்கு துணி எல்லாம் துவைச்சு போடுவார் பாரதியார். அவருக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு சாமான் எல்லாம் எடுத்து கொடுத்து, அவருக்கு சாமான்கள் பண்டங்கள் திங்கறதுக்கெல்லாம் கொடுத்து, பாலெல்லாம் எங்காத்துல இருந்து பாலெல்லாம் கொண்டு கொடுப்பேன், எங்காத்துல 2 மாடு சொன்னேனே அது இருக்கும், அது உடனே பாலெல்லாம் கொண்டு கொடுத்து அவருக்கு உபகரிச்சு ஒரு பாடம் பண்ணும். அவர்கிட்ட நல்ல வெகு சீக்கிரத்துல ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அவர் அவ்வளவு வித்தியத்தையும் அடைச்சு விட்டார். அப்போ இது அடைஞ்சார், இந்த சம்ஸ்கிருதம் படிக்கிற படிச்சுட்டே இருக்கார். அதே சமயத்துல அவர் சென்ட்ரல் காலேஜில் நம்ம எனிபெசன்ட் டாக்டர் எனிபெசன்ட் அப்போதான் சென்ட்ரல் ஸ்கூல் உண்டாக்கினு அது நடத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல டாக்டர் அருண்டேல் நம்பர் ருக்மணி அருண்டேல் அடையார், அந்த ருக்மணி அருண்டேலுடைய அவர் கணவர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் ஸ்கூல். அவரிடத்துலயும் பெசன்ட் இடத்துலயும் இவர் போய் கலந்து பேசி அவருடைய லெக்சர் எல்லாம் கேட்பார். அங்க ஒரு லைப்ரரி, பெசன்ட் லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரியில போய் ஒரு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படிப்பார். அங்க வந்துட்டு சிவபிரசாத் குப்தா உபவனம்னாக்க, உபவனம்னா ஒரு பார்க் மாதிரி. அது யாரு, நம்ம ஸ்ரீபிரகாஷா இருந்தா இல்லையா, அவளுடைய பரம்பரை டாக்டர் பகவான் தாஸ் அவருடைய தகப்பனார், அவளுடைய கசன்ஸ் அவாளாம். அந்த உபவனம் அவளாம் அந்த நாளத்தில் ராஜாக்கள்ல வைஷ்ணவ சம்பந்தம் இருந்தாலும் ராஜாக்கள் மாதிரி அவளும் ரொம்ப பெரிய தனவந்தர்கள். அவாதான் இந்த ஆர்ஜ் பேப்பர் நடத்துறாளே இந்தியில ரொம்ப இன்டர்நேஷனல், அந்த பேப்பர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த பரம்பரை தான் நடத்திட்டு இருக்கு. அந்த உபவனத்துல பாரதியார் போய் தனியா உட்காந்துருப்பார். அங்கேருந்து கங்கை அழகா தெரியும். எப்பவுமே கங்கை கரை ஓரமாக தான் அவர் போயிட்டு போயிட்டு வருவார். நித்தியம் போயிட்டு அங்க போவார், வாக்கிங் மாதிரி போய் ஒரு 2 கிலோமீட்டர் அங்க போய் அந்த உபவனத்துல உட்காந்துட்டு இருக்க. அங்கதான் அவர் நிவேதித்தாவோ அப்புறம் பார்க்க போறார், அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அப்போ அந்த உபவனத்துக்கு போயிட்டு வருவர், வந்து ஆத்துல வந்து ஆகாரங்களை பண்ணிட்டு நியமனிஸ்டரோட இருந்துட்டு இருப்பார். ஆனா வரபோதே வழியில எத்தனை ஜனங்கள் படுற கஷ்டத்தையும் அந்த சுகத்தையும் எல்லாத்தையும் அனுபவிப்பார். வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இருக்கிற மாறுதல்களை அவர் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு இது இப்படின்னா அது எப்படின்னு பார்த்துட்டு இவாளுடைய பக்தி நம்ப பக்தி, அவ பூஜை பண்ற விதம், இவ பேசுற விதம், செய்யற விதம், இதெல்லாத்தையும் பார்த்து பார்த்தா எல்லாரும் வலிஷ்டரா இருக்காங்க. ஒத்துமே வீக்கா இல்ல, வலிஷ்டரா இருக்கானே எப்படி இருக்கானா சரி. எங்க அப்பா அவள்லாம் கங்கைக்கரை காற்றால குளிக்கவே காற்றால 3ஆம் மாடியில சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். 1 மணி நேரம் ஆயிடும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு. அம்மா இருக்காளே கடலை இருக்கேன், பச்சை கடலை, பச்சை கடலையும் பாலையும் கொண்டு கொடுப்பேன். அந்த கடலையை தின்னுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு திருப்பி கவியை எழுத ஆரம்பிச்சிருவார். எழுதிட்டு விறுவிறுன்னு போயிடுவார், ஒருத்தட்டி சொல்லாம வெளியில அப்படி துண்டை போட்டு போயிடுவார். இந்த சமயத்துல லாலா லஜ்பத் ராய் இங்க வந்து விடுறாரு, ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறாரு. இவரும் அப்ப படிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஜெனரல் எந்த ஸ்கூல்ல படிச்சாரோ அதே ஸ்கூலுடைய இடது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு தான் இவாளுடைய மீட்டிங் பிளேஸ். இவா குரூப்ஸ் வந்து 8 பேர் இவாள் ரொம்ப டேரஸ் ஃப்ரெண்ட்ஸோட அங்க பேசிட்டு அவளோட எப்படி செய்யலாம், நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நல்லா படிக்கணும், தேசத்துக்கு நல்லது செய்யணும், ஏழைகளுக்கு எல்லாம் நம்ம உதவணும், கால் கை இல்லாதவாளை நம்ம உபகாரம் பண்ணி அவளை நல்லது செய்யணும், அவளுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் இந்த பேசும்போது அந்த சமயத்துல இந்த காங்கிரஸ்னுடைய இது வந்துட்டு இருக்குங்க. அந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்கு, பகவான் தாஸ் இருக்காரு, லேபரர்ஸ் வச்சுட்டு இருக்கார், செஞ்சுட்டு இருக்கார், அந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவர் டாக்டர் பகவான் தாஸ், டாக்டர் சம்பூர்ணானந்த், அப்போ சுப்பிரமணிய சிவாவும் வந்திருக்கார். அவருடைய அண்ணா வைத்தியநாதர் என்பவர் 3வது 4வது வீடு எங்க ஆத்துல இருந்து, அவர் வந்து இவரை ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டு அவ எங்க ஆத்துக்கு வர்றது போறது எல்லாம் அடித்தார். அப்போ நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லணும், என்னவென்னா இவன் வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஆத்துலயும் நடத்துவா, அங்கேயும் நடத்துவா. அப்படி நடத்துற சமயத்துலதான் அவருக்கு திடீரென்று என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த ஜாதி பேதங்கள்லாம் ஒன்றாக இங்க தனியா இருக்கிறதா தெரியல, எல்லாரும் வைஷ்யனும் சத்திரியனும் எல்லாருமே ஒன்னா போறா, துர்கா பூஜை எல்லாம் ஒன்னா போறா, இந்த துர்கா பூஜான்னு காளி பூஜை பண்றான், மண்ணு நல்ல அழகா அது பண்ணி அதை டமாரங்கள்லாம் அடிச்சு கொண்டு வாத்தியங்கள்லாம் வச்சு பாடிண்டு தொம்புலேன் குஷால் எல்லாம் குறிச்சிட்டு பண்றாளே, இந்த நவராத்திரி முடிஞ்சதும் இதுல ஒரு ஜாதி பேதத்தை காணுமே, பேதபாவம் இல்லாம இவ்வளவு அழகா செய்யறாளே, அப்போ இந்த காளிக்கு இவ்வளவு இங்க மகத்துவம் இருக்கா அப்படின்ட்டு காசி விஸ்வநாதர் கூட அவ்வளவு அவரோட ஊர்கோலம் வரமாட்டேங்கிறது. ஆனா அந்த காளியுடைய 9 நாள் உபவாசம் இருந்து அந்த ஷாக்னா, அப்போ இங்க சாக்தம் தான் இருக்கான்னு குடையறார்.
அப்ப அவர் சக்தியை பத்தி நிறைய பாடல்கள் எழுதினத்துக்கு இது ஒரு பெரிய மூல காரணம்.
ஆமா, வெறும் உண்மைதான். அந்த சாக்கு மதம் என்னதுன்னு அந்த பையன் போய், அதுலயும் பெங்காலி படிச்ச பையன் இவர் கூட இருக்க, அவள்கிட்ட போய் எஜுகேஷோ அமார் பாடி டீச்சரோ அப்படின்னா இத வா என்னோட பாடினா என் வீட்டுக்கு வா, நான் வீட்டுல பார்த்தா அங்க ஒரு காளி விக்கிரம், அதுக்கு எதிர்க்க ஒரு சூழம் வச்சிருக்கு, பூஜை எல்லாம் நடக்கிறது, அங்க போய் இவர் எப்படி பூஜை பண்றாரு என்ன பண்றாருன்னா பார்த்தார். அப்பதான் ராஜா லஜ்பத் ராய் வந்து அங்க லெக்சர் கொடுக்கிறார், பெனியா பாக்னு ஒரு தோட்டம், அதுல இவரும் போயிருக்கார். போனதும் இவர் அவன் பேசி முடிச்சதும் வந்தே மாத்திரம் ஜெய பாரத் அப்படின்னு இவர் தன்னறியாம இவர் கத்திருக்கார், கூப்பிட்டார். சிநேகமாயிடுச்சு. லாலா லட்சுமத்ராய் அது பிற்பாடு வந்தா பாரதியோட தன் வீட்டுக்கு வருது, பார்க்கார். அவரை பார்த்தா அவர் தலப்பா கட்டின்னு இருக்கார், மீசு வச்சுட்டு இருக்கார், வேஷ்டி கட்டின்னு இருக்கார், ஒரு கோட்டையும் போட்டு இருக்கார், ஒரு மானல் இந்த சாம்பல் கலர் கோட்டை போட்டு லாலா லட்சுமத்ராய் வந்திருக்கார். அப்ப இவர் பார்த்துட்டு ஆட்டில் வந்து, ஏய் கேதார் இங்கவா, உங்களோட கருப்பு கோட்டு வச்சிருக்கியா, என்ன கோட்டு வச்சிருக்கேன், அண்ணா பெரியப்பாவோட கோட்டு இருக்கு, அது ஏன்னா எங்க பெரியப்பா கோட்டில் ஜூரி, ஏன்னா இவள பணம் அப்பெல்லாம் பணக்கார ஆளுக்கு தான் கோட்டில் ஜூரி போஸ்ட் கிடைக்கும், அதனால பொறுக்கினாவே தமிழ்நாடு இவரத்தர் தானே டாப், பாக்கி எல்லாம் அங்க பக்கத்துல இருந்து தானே இப்படி இருக்க வேலை, சின்ன வயசு இருந்தாலும் இவளை கூட்டிட்டு போய் அங்க உட்காந்து விடுவான், இவளுக்கு நல்ல தனசம்பத்தி ஆயிடுச்சு, அவருக்கு வயசு இவரோட 4 வயசு செய்வார், அவர் வந்து கோட்டில் அவரோட கோட்டை எடுத்து இவர் போட்டு பார்த்தா சரியா இருக்கு, அப்புறம் வேட்டி எடு, ஒரு வேட்டி எடுத்து தலைப்பா கட்டச்சு. எங்க அப்பா வந்து அவர் முரட்டு, பாலியத்துல சாகரவது பெரிய யோகியா போனார், ஆனா பாலியத்துல அவரை 10 பேரும் ஒன்றும் பண்ண முடியாது, நானே கண்டால பாத்துக்கிறேன், இந்து முஸ்லீம் ரைட் ஆகும்போது கேதார் மகாராஜ்க்கு புலாவோன்னு கத்துவான், கூப்பிடு கேதார் மகாராஜ், அவர் போயிட்டாருன்னா துலுக்க அந்த பக்கம் போயிடுவான், இந்துக்கள் அந்த பக்கம் போயிடுவான், இவரை கண்டா பயம், யாரை இவர் அடிச்சிருவோம்னு பயம், போலீஸ்கார போடா இங்க வராதே இந்த ஏரியால வராதேன்னு ஏகவச்சனத்துல சொல்லுவார் எங்க அப்பா. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவ்வளவு மரியாதை காசியில இருந்தது, அந்த லொக்காலிட்டி பயப்படும் கேதார் மகாராஜ்னா, அப்புறம் தான் அவளுக்கு தெரிய போறது இவர் பாரதியாரோட அத்தான மாஞ்சிங்கிறது இருக்கு. ஆனா சரீரத்தையும் அவர் வயசு காலத்து இருந்தார், ஏனென்றால் பாரதியாரோட சின்ன வயசுல இருந்து இவர் ரொம்பவும் கோபனீயமா வெறியா தெரியாம இவரோடைய பழகிருந்தாங்க. அப்படி பழகிற காலத்துல அங்க இருக்கிற வித்தையோ வந்து கொடுத்து, சம்ஸ்கிருதம் வந்து கொடுத்து, ஹிந்தி வந்து கொடுத்து, குஜராத்தி வந்து கொடுத்து, பெங்காலி வந்து கொடுத்து, தமிழோ பேசுறாரு, இப்படி 8 பாஷை வந்தாச்சு,
பல பாஷைகளையும் வந்து அந்த ஊர்ல பல பேரோட அவர் அவருக்கு ஏற்பட்ட நெருங்கின உறவுனால அவர் கத்து
பஞ்சாபியும் கத்துட்டார், லாலா அங்க வந்து வரும்போது அவருடைய இதுவும் கிடைச்சிடுச்சு. அப்ப அவர் ஆட்டமா தலைப்பா கட்டிண்டு மீசியை வச்சுட்டு வந்தார், அன்னைக்கு வரவதுதான் அந்த கங்கை கரையில இருந்து வரையில் வருவதுதான் அவர் உள்ள வரவு தாத்தா பூஜை பண்ணிட்டு இருக்கார், மகாராஜா எட்டி அப்புறம் மகாராஜா அப்ப வந்திருக்காரு டெல்லி தர்பார்ல இருந்து எல்லாம் பட்டையோட 200 பேரோட வந்திருக்காரு, நம்ம பாத்துல பின்பக்கத்துல இடத்துல எல்லாம் ராஜாக்கள்லாம் நம்ம வீட்டுல தான் தங்குவாங்க, எல்லாம் ஒன்னாதான் நாங்க சாப்பிடுவோம், எல்லாம் ஒரு பேத வித்தியாசம் இல்லாம வந்திருக்காரு. கிருஷ்ணசிவன் தாத்தா இருக்கே பார மகாராஜாவுக்கு உபச்சாரம் பண்ணி கோவில் பூஜை எடுக்க அந்த படம் கூட இப்ப எடுத்திருக்கல நீங்க, இந்த பாரதி பாரதியாரோட மாமா தாத்தாவா ஆக்ட் பண்றேன், அதுல அப்பாசாமி தாத்தான்னு ஆக்ட் பண்றேன், என்னுடைய பேத்தி ஜோதி இருக்காளே இங்க தாயாரா ஆக்ட்
பண்றாங்க.
அப்போ பாரதியார் என்ன பண்றாரு, மகாராஜா கூட லட்சியம் பண்ணாம ஒரு பாட்டுக்கு போய் தன்னுடைய சிநேகங்களெல்லாம் போயிட்டு வெளியில போயிட்டு கங்கைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, அவரோட நில்லுடா அப்படிங்கிறாரு கிருஷ்ணசிவம், என்னடா மீச, என்னடா கூணல், எங்கடா உடம்புல என்ன, உடம்புல இருக்கிற துணையை காணும், உடம்புல என்ன, என்ன நீ என்ன இங்க வர, நீ யாரு அப்படின்லாம் அவரை வருத்தத்தோட கேட்கிற போது பதில் சொல்ல மாட்டார், அவன் எங்க அப்பா வாட்டும் பாரதியாராட்டும் பெரியவாளுக்கு பதில் சொல்ல மாட்டான், அப்படியே தலையை குனிஞ்சுட்டு போயிடுறார் திரும்பி. ஆனா அப்பா சாமி தாத்தாக்கும் ருக்மணி பாட்டி எங்க பாட்டிக்கும் ரொம்ப பிரியம் பாரதிட்ட, ஐயோ அவன் அவன் அவனை இப்படி சொல்றாரே, அவன் எவ்வளவு அருமையான புத்தியாளி பிள்ளை, அவனுக்கு தெய்வீக புத்தி தான், இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, அவன் என்ன சொல்றாங்கிறது கேட்க மாட்டேங்கிறாளே பொறுமையோடன்னு பாட்டி வருத்தப்படுவான். அப்போ நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க, நீங்க பாட்டுக்கு பூஜை உண்டு, நீங்க உண்டு பூங்கொலை 2 மணி ஆச்சு ஆகாது கொண்டு படுத்துங்கன்னு பாட்டி தாத்தா சொல்லுவாங்க.
வீட்டுல வந்து ரொம்ப வாரணாசியில அவருக்கு ரொம்ப குடும்பத்துல இருந்து ரொம்ப ஒரு ஆதரவு இருந்தது,
இருந்தது
பாட்டி மூலமா கண்டிப்பா இருந்தது,
இருந்தது ஆதரவும் கிடைச்சது, அதே பிரகாரம் வித்தியும் கிடைச்சது அவருக்கு, ஏன்னா வித்வான்கள் இல்லையா படிச்ச மேதைகள் கிடைச்சது.
அப்போ நம்ம இன்னைக்கு பாரதியார வந்து திரைப்படங்கள்லயோ புகைப்படங்கள்லயோ பாக்குற அந்த கெட்டப் அவருக்கு வாரணாசியிலதான் வந்தது,
உடனே அந்த கோட்டை போட்டுட்டே இருப்பார், அது எங்க அப்பாவும் கூட கூட அவர் கூட நின்று அதே மாதிரி இவரும் ஒரு கோட்டை போட்டு இப்போ சாகர காலம் வரைக்கும் அப்பாவுக்கும் அந்த கோட்டு, நான் கூட அந்த பிரின்ஸ் போட்டு தான் போட்டு போய் டை கட்டிக்க மாட்டேன், யூத் ஃபெஸ்ட் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், 4 தரம் யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணேன், இந்த இதுதான் கட்டிப்பேன், அப்பெல்லாம் பிரசிடென்ட் ஹவுஸ் ராஷ்டிரபதி நேரு எல்லாம் பார்க்கணும்னா பட்டன் இது இருக்கணும், ஆர் 1 யூனிஃபார்ம்ல இருக்கணும், இல்லாட்டி டைனா டை கோட் சூட்ல இருக்கணும், அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதே மாதிரி பொங்கலும் அதே மாதிரி புடவை கட்டணும், இல்லாட்டா இந்த செல்வார் கொடுத்தா அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருந்ததுனால இதெல்லாம் பாரதியார்ட்டேந்து சில இதுகள்லாம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு இல்லைன்னு இல்லை. அப்போ பாரதி என்ன பண்ணுவார், அந்த கோட்டையை சீதி போட்டதுல என்னடா தலைப்பாக்க சரி என்ன, அப்புறம் அழுத்து போச்சு தாத்தாக்கே அழுத்து போய் அது உடனே பாட்டி சொன்னார் நீங்க இது பண்ணாங்க. அப்புறம் தாத்தா பாரதியார் நம்ம மகாராஜா எல்லாம் கட்டத்துக்கு அங்கே போய் அவர் கொஞ்சம் கட்டிக்கிறார், கட்டிட்டு மன்னிச்சிருப்பா நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தேன் நீ என்ன தப்பா நினைச்சிக்காது நீ என்னவனோ பண்ணுட்டு தாத்தா சரண்டர் பண்ணி விடுற
சாதாரணமாவே
பண்ணி விடுறார். அதுக்கு முன்னாலே இவர் அவர் கடைசியில் தான் சரண்டர் பண்றார். அதுக்கு முன்னாலே இவர் இருக்காரு தன்னுடைய இந்த குரூப்பை சேர்த்து இங்க யுவா காங்கிரஸ் கிரியேட் பண்றார். உங்களை மாதிரி யுவாக்களை கூப்பிட்டு உங்களை மாதிரி யுவதியான சின்ன பெண்கள் சகோதரிகளை வச்சுட்டு நம்ம பாரத தேசத்துக்கு என்ன செய்யலாம், எப்படி இந்த வெள்ளைக்காரால இங்க விட்டு விரட்டலாம், என்ன செய்யலாம், எதை எழுதலாம்னுட்டு பென்சிலும் காயத்தில் எடுத்துட்டு எழுதி எழுதி இந்த பட்டம் விடமாட்டா பட்டம் பட்டத்துலலாம் எழுதி எழுதி பாரத தேசம் சுதந்திரம் ஆகணும் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பட்டத்தை விட்டு விட்டா இந்த ஆட்டுல இருந்து அந்த ஆட்டுக்கு போறது இப்படி எல்லாம். அதே மாதிரி துளுக்க
அதாவது ஒரு கருத்தை வந்து பல பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்றது பட்டம் மூலமாக
பட்டம் மூலமாகவும் விட்டுருக்கார். அது தவிர அந்த துளுக்க பக்கத்துல இருந்து துளுக்கத்துல இருந்து லேடிஸ் அவா பெம்பிள்ளைகள் பெண்கள் காசி கங்கட்டி எல்லாம் போறது அப்படி மூடி எடுத்து புர்கா போட்டுனு போடுறது இது என்னம்மா அப்படி இருக்கேன்னு எங்க அப்பாட்ட அதெல்லாம் பேசாத பார்க்க கூடாது அவன் கணவனுக்கு தெரிஞ்சா அவன் அப்படியே வெட்டி போடுவான்லாம் அப்படியான்ட்டு விறுவிறுன்னு போறார். 30-40 கெஜத்துலாம் அந்த மஸ்ஜித்ன்னு சொல்றது அந்த அவளுடைய இல்லையா நம்ம துளுக்காளுடைய கோவில் அந்த அல்லாவுடைய கோவிலுக்கு போய் பார்த்தா எங்க ஆத்து அப்போ ரெண்டு துளுக்காலும் எங்க ஆத்து வேலைக்காரன் ரெண்டு இந்துக்கள் துப்பாக்கி கத்தி கேடையோட ரெண்டு பக்கம் வாசல்ல இருந்து பின்பக்கம் வரையும் போலாம் நீங்க இங்கிருந்து இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போயிடலாம் அங்க ரெண்டு ரூம் அவளுக்கு என்ன இவாள் கொஞ்சம் பணம் அந்தஸ்தோட இருந்தவா இல்லையா அப்ப முத்திமியான்னு பேரு அவன்கிட்ட ஏய் முத்திங்க வா உங்க ஆத்துக்கு போறேன்னா ஐயோ பாரதி பையா அங்கெல்லாம் வரப்படாதே அப்படி இப்படின்னா வாடா பொண்ணு அவன் வீட்டுக்குள்ள போய் நீ என்னுடைய அக்கா என் தங்கையான அந்த பெம்பிள்ளைட்டு எல்லாம் பேசி எல்லாம் என்ன முட்டாக்கெல்லாம் போட்டுக்கா அப்படி போட்டுக்காதே உன் உடம்பு திறந்து உன் முகத்தை பார்க்கணும் இவ்வளவு அழகா இருக்கே நீ அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி வரான். இவ்வளவு அழகான பெண்கள் நாங்க பார்க்க கூடாதா, பார்த்ததுனால என்ன உன்னுடைய நீதான் அவனை கட்டின்னு இருக்கே அவன் தானே உன்னுடைய கணவன் அப்படின்லாம் வேடிக்கையா பேசி வரான். அப்பா பேசாம அப்படிலாம் செய்யாதேன்னு சொன்னா கூட அதெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டார். இவருக்கு தெரியாமலே போய் இப்படிலாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவர் கதையா கவிதையிலையும் கொண்டு வந்தார், கட்டுரையிலையும் கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு இந்த பந்தங்கள் கூடாது, அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், அவர் தன்மான்மை இருக்கணும், அவ நினைச்சதையும் நம்ம கேட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்யணுமே ஒழிய அதெல்லாம் கூடாதுங்கிறது அங்கேயே
ஆரம்பிக்க வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது எண்ணங்கள்லாம் அங்கதான் தோன்றிய காலகட்டம் வாரணாசி.
அதே சரி இன்னொரு என்ன வேடிக்கைன்னா அங்க இந்த பிராமணர்கள் பூஜை புனஸ்காரம் அங்க வந்து எல்லா ஜாதிக்காரரும் வராளே, நம்ம தமிழர் மட்டும் இல்ல பெங்காலி பஞ்சாபி உலகத்துல உள்ள அவ்வளவு எண்ணங்களும் அவாவா வந்து காசியில கர்மத்தை பாபத்தை துறைக்கு வராள்ல, அவளை போய் அப்பா நீ அது ஏழைக்கு இவ்வளவு பண்ணாதேப்பா, நேத்திக்கு நான் உட்காந்துருந்தேன் நீ அவன்கிட்ட நீ 2 ரூபா வாங்கிட்ட, இன்னைக்கு வந்து அவன்கிட்ட 5 ரூபா கேட்கிறேன்னு இந்த பெங்காலியை கேப்பறான், அந்த இந்துஸ்தானி வாத்தியாரையே கேப்பறான், நீ அப்படிலாம் பண்ணலாமா தப்பு இல்லையா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கானோ அப்படி எல்லாம் சொல்லுறான். இப்படி எல்லாம் அவருக்கு ஒரு புத்திமதி,
அதாவது சமூக அளவுல பல விதமான மாற்றங்களை கொண்டு
வரவனுக்கு அவனுடைய அளவுக்கு முடிந்தபடி அவன் செய், நீ அவனுக்கு ஒரு கண்டிப்பு கொண்டு வராதே அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஒரு வியாபாரமாக இதெல்லாம் செய்யக்கூடாது, அது நல்லா எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஒத்துழைச்சு அவனுக்கு உதவி பண்ணு, நீ லாபத்தை எடுத்து
சமூகத்துல இருக்கிற ரிச்சுவல்ஸ் கூட கேள்வி கேட்கிற அளவுக்கு பலதையும் அவர் பண்ணி
லாபத்தை எடுத்துக்க வேண்டான்னு சொல்லுவார். அப்படியே அங்குள்ள போட்டுக்காரர்களோட சேர்ந்துட்டு பால்காரர்களோட சேர்ந்துட்டு அவளோட கூடி விளையாடி எல்லாம் அவர் செய்வரா, சடுகுடி விளையாடுற கட்டத்துல கங்கையில போய் உட்காந்து பாடுறவதும் இதுவும் செய்வரான். அக்கறைக்கு போய் நீஞ்சி வந்து இந்த தர்பி பழத்தை கொண்டு வருவர், ஒரணா பாட்டிட்ட வாங்கிட்டு போய் இந்த ஒரணாவை கொடுத்தா அங்க ஒரு கழுவி வைப்ப, அவங்க 2 தர்பீஜை வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடுவார், அப்புறம் அப்பா வரும் இந்த ஆட்டை சாப்பிடுவார்.
சார் இவங்க நிவேதிதா அவங்களோட ஏற்பட்ட தொடர்பு கூட வாரணாசியில தான் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோம். பல பெண்ணிய கருத்துக்கள் பாரதியாருக்கு வந்ததுக்கு நிவேதிதாவோட ஏற்பட்ட தொடர்பும் ஒரு காரணம் இல்லையா?
நிவேதிதா வழக்கம் போல விவேகானந்த சுவாமிகளோட இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து விடுறா. இந்தியாவுக்கு வந்தபோது தனியாக இங்க இந்த உப்பவனத்தில் சிவபிரசாத் குப்தா உப்புல தங்கியிருக்கான். இது கேட்டு பாரதியார் அங்க சென்ற 2 நாட்கள் அவருடைய லெக்சர்களை கேட்ட பிற்பாடு அவளை பார்த்து பாரதியாருக்கு ஒரு ஒரு விதமான மோகம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு இது தெரியுது. அம்மா என்ன சொன்னான்னா, அண்ணா போனான்னா நிவேதாவோட லெக்சருக்கு போயிருக்கேன்னா மணிக்கணக்காக அங்க இருந்துட்டு வரவே மாட்டாள், ரொம்ப நாயாகும். அதுல இருந்து பாட்டின்னு சொல்லுவோம், அண்ணன் எப்பவுமே பாட்டு இல்லாட்டா அந்த மாதிரி யாராவது பொங்கல் பேசுறான்னா அப்படியே சுச்சின் இருக்க வேண்டியதானே, இந்த அழகையும் ஆனந்தத்தையும் தானே அவன் படுவான், உன்னையும் என்னமா பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் சமாதானம் பண்ணி பாட்டி பேசுவோம். பாட்டிக்கு இன்னொருத்தர் யாராவது ஃப்ரெண்டா அங்க இருப்பா, அவளும் அப்படி பேசிட்டு இருப்பா. அப்போ இப்படி எல்லாம் இருக்கிற போது இவர் வந்து முடிஞ்சது, ஒரு கல்கட்டாக்கு போயிட்டா நிவேதி. இவர் இங்க காரியங்கள்லாம் செய்து விட்டு நிவேதிதாவை போய் கல்கட்டாவில் போய் சந்திக்கிறார், வந்து சந்திக்க போறார். அதுக்கு முன்னாடி காட்சியில் இன்னும் பல காரியங்கள் நடந்து நான் இதை நிவேதிதாவை பத்தி சொன்ன பிற்பாடு நீங்க உங்களுக்கு அதை பத்தி தெரியப்படுத்துறேன். அங்க போனதும் கல்கட்டாவில் போனதும் நிவேதிதா வந்து பாரதியை பார்த்து, நம்ம சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு மடத்துல இவா உட்காண்டி இவ பண்ணிடுறா. அப்போ அபேதானந்தங்கிற சுவாமியோட லெக்சர் நடக்கிறது, அவர் லெக்சர் முடிச்சதும் நிவேதிதா பேசுறா. நிவேதிதா பேசினதும் அப்படி பார்க்கிறா, எல்லாரும் அப்படி இப்படி உட்காந்துக்கணும், இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா பாரதிய. நீங்க யாரும் உங்க பேரன், என் பேர் சுப்பிரமணிய பாரதி, நான் காசிலேருந்து வந்திருக்கேன் இங்க, நான் தட்சிண தேசத்துல பிறந்தவன் அப்படின்னா தன்னை பத்தி சொல்லிவிட்டு, எனக்கு பாரத தேசத்துல நம்ம பெண்களை பத்தி என்ன செய்யறது அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், காசியில சில ரீதிகளை பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல, அதனால உங்கள்ட்ட அதை பத்தி சந்தேக நிவர்த்தி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுக்கா? ஆயிடுக்கு. உன் பெண் ஜாதி எங்க? அவளா? அவ கடையத்துல இருக்கா, போ அவளை கூட்டிட்டு வா. சரி, நான் காசிக்கு போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு என் அத்தானையும் கூட்டு போறேன்ட்டு காசிக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு எங்க அப்பாவும் வருமா கடையத்துக்கு வர, கடையத்துக்கு வந்து செல்லம்மா மாமியை கூட்டிட்டு வர, நேராக கல்கட்டாவுக்கு வர. கல்கட்டாவுக்கு வந்து அங்கே திருப்பியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவரை போய் பார்க்கிறார். வா, படிச்சிருக்கானா? இல்லை. ஏதாவது உன்ன மாதிரி கவிதையெல்லாம் பண்ணுவளா எழுதுவளா? இல்லை, என் கூட இருப்பா அவ்வளோ அவ்வளோவா அப்படின்ட்டு கையை காமிக்கிறார். சரி, இனிமே நீ பாரத தேசத்து பெண்களுடைய விஷயங்களை பற்றி அவளுடைய கஷ்டங்களை பற்றி யோசிச்சு எழுது, நமக்கு என்ன தோன்றதோ எழுது, உன் மனசு என்ன பண்ணுறது? எனக்கு பெண்களோட விடுதலை வேணும்னு தோன்றது. மா என்ன, நான் உங்களை இன்னிலேருந்து என்னுடைய குருவாக ஏற்றுக்கிறேன், முதல்ல எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, நீங்க என்ன எக்ஸெப்ட் பண்ணிக்க, நீங்க தான் எனக்கு குருன்ட்டு. ஏன்னா குரு உபதேசம் கிடைச்சா தான் என்னால மேல சிஷ்யனுக்கு எழுத முடியும் அப்படின்னா சிரிச்சுட்டா. வந்துட்டியா வழிக்கு, இது வரைக்கும் நீ என்ன நினைச்சுட்டு வந்தே அப்படி சங்கேதம் பண்ணிட்ட. அதாவது என்னன்னா, இங்க நான் கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய வயசு 74 ஆண்டு அந்த அனுபவத்தை சொல்றேன். சின்ன வயசுல 16 வயசு 18 வயசு பையன் ஒரு அழகான பெண்ணை பார்த்தான்னா அவன் என்ன சொல்றான், ஆடாடா என்ன அழகா இருக்கு, நமக்கு இவரோட கல்யாணம் ஆனா என்ன அனுபவம் அப்படின்னு தான் நினைப்பான். அவன் ஒரு ஆனந்தமான 6 அடி உழவும் ரொம்ப சுந்தரமான அற்புதமான பெண்மணி. அப்போ அவர் நினைச்சு தப்பு இல்லை. அதாவது காமம்ங்கிறது பகவானுடைய சிருஷ்டி, அது வந்து சரீரத்துல பிராப்தி யோக சித்தியில வந்துடுறது. நம்ம யோகத்துல எப்படி சொல்றோம் அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு யோகத்துல. அதாவது யோகத்தினுடைய என்ன சூக்மம், அதாவது நீங்க என்ன சொல்ற, கண்ணை மூடிக்கோ, சப்பளாங்கொட்டி உட்காந்துக்கோ, அப்படியே தியானம் பண்ணு. தியானம் பண்ணி உன்னுடைய சரீரத்தினுடைய எல்லா சரீர நரம்புகளையும் தியானங்களையும் யோஜனைகளையும் ஒரு இடத்துல வந்து கன்சன்ட்ரேட் பண்ணு. அதாவது அதை மூக்கு மேல இங்கு நம்ம திலக்கத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது யூ ஃபர்கெட் தி வேர்ல்ட் அண்ட் கன்சன்ட்ரேட் யுவர் செல்ஃப் சொல்ற மாதிரி அங்க வந்து நிறுத்துற, நிறுத்தினதும் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணு. அதாவது உனக்கு எதிர்க்க ஒரு 16-15 வயசு கன்னிகை நிறுத்தனம் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவு ஆனந்தமா அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. பியூட்டி டு சீ அண்ட் டச் தி ஃபிளவர் அப்படின்னு சொல்ல, டோன்ட் டச் தி ஃபிளவர், என்ஜாய் தி திங், அந்த ஸ்பெல்ல என்ஜாய் பண்ணு, ரோஜா பூ ஃபிளவர் ஸ்பெல்ல என்ஜாய் பண்ணு, அது தொட்டு நசிக்காத.
திருப்பி உங்களோட குடும்பத்துக்கே வரேன். பாரதியார் வந்து வாரணாசியில சில வச்ச நாட்கள், அதுக்கே நான் திரும்ப வரேன். உங்களோட தாயார் பாரதியாரோட தங்கை, அதாவது அவங்க வந்து அண்ணன் தங்கை. இப்ப கண்டிப்பா பாரதியாருக்கு வந்து கவிதைகள்ல இவ்வளவு ஆர்வம், அவரோட டீனேஜ் அந்த வயசுல இருந்ததுக்கு கண்டிப்பா உங்க தாயாரோட அவர் இதை பத்தி பல கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கணும். அவங்க கவிதைகள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணது எல்லா குடும்பங்கள்லயும் நம்ம அக்கா தங்கனா நமக்கு ஒரு ஒரு விஷயத்துல நமக்கு ஆர்வம் இருக்குன்னா அதை பத்தி நம்ம பேசுறது வந்து இயல்பான விஷயம் தான். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா உங்க அம்மா உங்க கிட்ட சொல்லியிருக்காங்களா?
நிறைய சொல்லியிருக்கா. அதாவது முதல்ல அவனுக்கு அவர் வாத்தியார் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லா மகா வித்வான்களும் கூப்பிட்டு ஆத்துல போட்டு எங்க அம்மா எல்லாம் கோலம் போட்டு சரஸ்வதி பூஜை எல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி இவாள்லாம் நல்ல பட்டு பாவாடை புடவை எல்லாம் கட்டிட்டு அந்த இருக்கிற போது அந்த சமயத்துல பாரதி வந்து ஒரு குரு சீதாராமச்சாஸ்திரி சுப்பையா நீ சரஸ்வதி பத்தி ரெண்டு வாக்கியம் சொல்லி அவளை பத்தி ஒரு கவிதையும் ஒன்று பண்ணிட ஆஹா அப்படின்னு சொல்லி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள்ங்கிற பாட்டை அந்த எங்காத்து மித்தத்திலேயே வச்சு கம்போஸ்
பண்ணினார். எவ்வளவு ஒரு பிரபல்யமான ஒரு பாட்டு, எவ்வளவு ஒரு நிறைய பேர் பாடக்கூடிய ஒரு பாடல்.
அதே பாட்டுல கடைசி ஸ்டாண்ட் அந்த சமயத்துல மாமன் மதன் மாலவியாஜி இந்த இந்து விஸ்வவித்யாலயம் பேருக்கு வனவாச தோசி இதை கட்டுறதுக்கு வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கொண்டு ராஜா கேட்டா தானம் கேட்டுக்கொண்டு எல்லோரும் உதவி செய்யுங்கள் சொல்றார். கிட்ட இவர் எடுத்து சொல்றார், எல்லோரும் பாருங்கள் ஜனங்களே, பாரத ஜனங்களே, அவருக்கு உதவி செய்யுங்கள். படித்தவர்கள்லாம் தன்னுடைய மேதையினால் அங்க நான் பேராசிரியராக வரேன், ஆசிரியராக வரேன் என்று உதவுங்கள். அவர் கொடுக்கிற திரவியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் தன் நன்கொடையினால உதவுங்கள். சாதாரண ஜனங்கள் தன்னுடைய சாதாரண காசை கொடுத்து உதவுங்கள். நல்ல வலிஷ்டர்கள்லாம் ஒரு செங்கலையாவது தூக்கி வையுங்கள். அது மட்டும் இல்ல, ரவீந்திரநாத் தாகூரனுடைய தம்பி இவர் ரத்தீந்திரநாத் தாகூர் இருக்காரு, அவர் ஒரு ஸ்கல்ப்டர், நல்ல ஷில்பி, அவரே சொல்லியிருக்கார், நான் கேட்டிருக்கேன். அதாவது நம்ம உலகத்திலேயே தமிழ்நாடு தட்சிண தேசம் அங்கே இருக்கிற ஷில்பிகளை போல உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது, உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. ஆகையினால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பிகளை கூப்பிட்டு அந்த பள்ளியை கட்டச் சொல்லுங்கோ. ஏனென்றால் அந்த பள்ளியில் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு கோபுரம் இருக்க வேண்டும். அந்த கோபுரம் எப்படிப்பட்டமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கோபுரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம பாரத மாதாவின் பாரத தேசத்தின் ஒளி அடிக்கணும். அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்து பையனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்த யாராவது இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மனிதன் அதை பார்த்தானால் ஆஹா இதுன்னா பாரத தேசம், பாரத தேசம் ஒளி அடிக்கிறதேன்னு இந்த பள்ளியை பார்த்ததுலயே அந்த ஆனந்தப்படணுமா என்று அண்ணா அன்னைக்கு ரொம்ப அழகா பேசினா. அப்புறம் வெள்ளை தாமரை பூவி ரொம்ப அழகா பாடினா. அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டான். பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தான். ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி பாரம்பி, நான் பாண்டிச்சேரியில இருந்தேன் இல்லையோ, அப்ப நான் சின்ன குழந்தை தானே, அண்ணா என்ன கூட்டின்னு போயிட்டா, இங்க தனியே நீ இருக்கப்படாதுன்னு விட்டு, ஏன்னா நான் குழந்தை இப்பதானே நான் பெரியவளானே, அப்ப சின்னவளா இருக்கிறது அங்க இருக்கிறது பொண்ணுக்கா செலமா மண்ணி எல்லாரும் அடி அங்க சமையல் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான், நான் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பேன். அப்பதான் அண்ணா வருவான் அங்கேருந்து அரவிந்த் ஆசிரமத்துல இருந்து கோட்டை கொண்டு மாட்டுவான். மாட்டினது இப்படி பார்த்தான், பார்த்ததும் இங்க இவா ஆத்துக்குள்ள இங்க தகராறு நடக்கிறது, இன்னைக்கு பருப்பு இல்ல, அரிசி இல்ல, அப்பளம் இல்ல, இந்த எண்ணெய் இல்ல, இவ பாட்டுக்கு எங்கேயும் போய் பாடிட்டு இருப்பான், யார் பெரியவ சொல்றா செல்ல மாட்டேன், அவ சொல்ல முடியாது, பொண்ணு உக்காங்கிறது செல்லமாவோட மூத்த அக்கா, அவ சொல்லுலாம் பாடி, இவன் பாட்டுக்கு எங்கேயும் போய் பாடிட்டு இருப்பான், அந்த சன்னியாசியோட பேஷண்ட் இருப்பான், இப்படியே போது போயிடும், பசி தான், நம்ம என்ன பண்றது, போய் பாரு எங்கேயா பக்கத்துல ஏதாவது இருக்கா, யார்ட்டையாவது என்ன முடியுமான்னு கேட்டு இவர் பாதி கேட்கறது வந்துருக்குறான். அம்மா அம்மா பயந்து நடுங்கிட்டு இருப்பான். அண்ணா வந்து கத்தப்படுறாரு, கோச்சுக்கு போறான், லக்ஷ்மி உன்னுடைய சரித்திரத்தை எடுத்துன்னு அப்படின்னு ஒரு அதட்டு போடுவான். தன் தங்கைய லக்ஷ்மி பாய், ராணி லட்சுமி பாயோட அங்க சேர்க்கிறார். பாருங்க அண்ணன் தங்கையோட அன்பை பார்த்தேடா. எப்பவுமே பாரத தேச சிந்தனை தான் எங்க மாமாக்கும் எங்க அம்மாக்கும் அப்பவே ஊட்டிவிட்ட. உன் சரித்திரத்தை எடுப்பானா என்ன இருப்பான், ஒரு சாகுந்தலம் கத்துட்டு இருக்கா அப்பதான் அம்மா சின்ன குழந்தை எப்படி வச்சுட்டு. அண்ணா ஒரு அத்தியாயம் முடிச்சாச்சு, ரெண்டாவது அத்தியாயம் இந்த ஒன்னு அத்தியாயத்தையும் நல்லா பூர்ணம் அப்படி அவர் தெரியும் படிச்சாச்சுங்கிறது அந்த சத்தத்தை அடக்கிறதுக்கு சொல்லிட்டு திருப்பியும் கோட்டை மாட்டின் வெளியில போயிடுறாங்க. இவன் பேசுவாமா அம்மா உட்காந்து போனா மயங்க ஆச்சா ஆயிடுச்சா உங்க அண்ணா தங்க சம்சர்க்கெல்லாம் ஆயிடுச்சு இல்லையோ, பேஷ் காசியில இருக்கிறபோது எல்லாரும் சாப்பிட உட்காண்டிருந்தா யாரையும் பசின்னு வந்தாக்க அவர் என்ன பண்ணுறா சாப்பிட உட்காந்து அப்படியே இந்த தட்டோட தூக்கி இலையோட மடிச்சு கொடுத்துருவான். அப்புறம் மிச்சத்தை கூட நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம்ட்டும் அண்ணாவும் தங்கையும் சேர்ந்து சாப்பிடுவேன். அப்புறம் அண்ணாவும் தங்கையும் எப்படின்னா நீ இத பாடு, இஞ்சியில் இந்த பாட்டு பாடு, இந்த பாட்டு இப்படி பாடு, இப்படி இந்த ஸ்லோகங்கள்லாம் கத்துக்கோ, இந்த ராகத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்ட்டு அம்மாவுக்கு கமரகோஷத்திலேருந்து நம்ம லலிதா சாஸ்திரநாமத்திலேருந்து எல்லாம் கரதலை பாடும் அம்மாக்கு. அவ்வளவு பாஷையிலையும் அம்மாக்கு நாலஞ்சு பாஷை பேசுவோம்மா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. காசியில ராஜாஜி வந்த போது அப்புறம் கவர்னர் ஜெனரலா வந்து எங்க அம்மாவுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்து கொண்ட போது அம்மாவை பாராட்டினார். அப்போ நீ தான் அம்மா உண்மையான தங்க பாரதியா, பாரதி போயிட்டான், நீ இன்னும் இருக்கியே, கேவாரு நன்னா அவரை ஞாபகம் வச்சுட்டு இருக்கே, அவரை பத்தி நல்லா பாடுறீங்களா சொல்லு.
இப்ப பார்த்தோம்னா இப்படி ஒரு வாழ்ந்த அந்த மகாகவி பாரதியார் கடைசி காலகட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப போராடிட்டு இருந்தாரு. அந்த திருவல்லிக்கேணியில வாழ்ந்த வாழ்க்கை போராட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது?
அம்மா என்ன சொன்னாருன்னா, அண்ணா கொஞ்சம் வருத்தப்பட்டு விட்டார். அதாவது கடைசி காலத்துல அம்மா என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அவன் வெறுத்து அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்து கொடுத்தோம், பாண்டிச்சேரியிலே இருக்க வேண்டாம், இனிமே வெளியில போயிடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நேர திருவள்ளிக்கேணிக்கு வந்து திருவள்ளிக்கேணியில அவர் தன்னுடைய இந்த உலகத்தையே ஒரு மாதிரி வெறுத்துட்டு, இனிமே நான் நினைச்ச நினைப்பே போய்விட்டது, என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் சேமிச்சு போய் கொண்டிருக்கிறேன், இந்த காளிய ரொம்பவும் அவர் வருத்தத்தோட கேட்கிறார். உன்னை நம்பினேனே காளி, நீ என்னை இப்படி ஏமாற்றி விட்டேயே அப்படின்லாம் வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நல்லதொரு வீணை செய்ய என்கிற பாட்டு அவர் பாடியிருந்தார். அப்பவே அதுல அந்த பாட்டை தான் அவர் பாட சொல்றார் கடைசி காலத்துல. அந்த தனக்கு அது ஒரு ஆதரவா இருக்கட்டும், நான் இந்த யமனோட போராடின் இருக்கேன், அவன் என்ன கூப்பிட வரான், இன்னைக்கு போக இஷ்டம் இல்லை, இன்னும் ஏதாவது இன்னைக்கு செய்யறதுக்கு ஏன் இடம் கொடுக்கல, அது காளியே கேட்கிறார். ஆனா காளி வெளிய சாமுண்டின்னு எல்லாம் சொல்றார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி இணை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனர் வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ, விசையுரு பண்ணினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கெட்டேன், நசையரும் மனம் கேட்டேன், மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீக்கடினும் சிவ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசைவதும் மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் கடையுள்ளதோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே என்று அவர் மனசுலயே பாடினு அழுதாராம். அவர் குவலையால பாடவே முடியலையா அந்த சுதியோட பாடத்தும், அம்மா இங்கே அழுதாளாம் அந்த பாட்டு. அப்படி எல்லாம் அம்மா சொல்லியிருக்கா, அண்ணா கடைசியில இந்த பாட்டை கேட்டானு, அண்ணா ஏன் அன்னைக்கே எழுதான் அந்த பாட்டை எழுதினான், அவனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு என்னை கை விட்டுருவளோ அப்படின்னு, அன்னைக்கே அவனுக்கு பூர்வா பாசம் ஏற்பட்டு விட்டது. அப்படி அவனுக்கு முள்ள முள்ள அவருடைய கவிதையிலேயே ஒரு மாறுதல் ஆரம்பித்து விட்டதான்.
உங்களுக்கும் இல்லைன்னா உங்க தாயாருக்கும் சில பாடல்கள் ரொம்ப நீங்க அடிக்கடி பாடுற பாடல்களா இருக்கலாம், வீட்டுல அடிக்கடி நீங்க அதை பத்தி பேசிக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பாடல்?
பாடல் அம்மா செஞ்சு கொடுத்துருக்கா, அம்மா பாட்டு பாடி நாங்களும் அதை விட்டு போட்டு அப்படியே பாடுவோம். ஆனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஒரு புத்திமதியாக செஞ்சு கொடுத்த பாட்டு, மனதில் உறுதி வேண்டும் என்ற பாட்டை அம்மா ரொம்ப எப்பவுமே அடிக்கடி பாடிண்டே இருப்ப, நான் கேட்டுட்டு இருப்பேன், எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது தெலுங்கு ராகத்துல அம்மா, தெலுங்கு ராகங்கிறது நம்ம ரெண்டு கை ரெண்டு வடக்கு சங்கீதம் தட்சிண சங்கீ கர்நாடக சங்கீதம் ரெண்டுலையும் அது பாடுறது உண்டு அந்த ராகம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் நிலையே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 மனதில் உறுதி வேண்டும்.
அவரோட வாழ்க்கை முறைகளையும் அவரோட அந்த எந்த மாதிரி அவரோட பால்ய பருவங்களை எல்லாம் பத்தி நீங்க எங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. அவரோட கவிதைகள் மட்டும்ல அவரோட கவிதைகளை நீங்க பாடி வேற காமிச்சீங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவரோட இப்ப வந்திருக்கிற இந்த பாரதிங்கிற படத்துக்கு உங்களோட பங்கு ஒரு பெரிய பங்கா இருந்திருக்கு. நிச்சயமா அதெல்லாம் ஒரு மறுக்க முடியாத ஒரு பதிவுகளா தான் இருந்திருக்கு. இந்த நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் எங்களுக்கு மட்டும் இல்ல தேவஸ்க்கு கூட ரொம்ப ஒரு உபயோகமா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டுடியோக்கு எங்களோட வந்து ஷேர் பண்ணல ரொம்ப நன்றி.
Thank you so much for coming to our show.
எனக்கும் நம்ம பவானி அவர்களும் நீ உங்களுடைய உங்களை சந்தித்ததுல எனக்கு பரமானந்தம், கதியினுடைய ஆத்மாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் அவருடைய நினைவுகளை அடிக்கடி நீங்க காட்டிட்டு வந்தீங்கன்னா வர குழந்தைகளும் வரக்கூடிய நம்ம யுவா ஜெனரேஷன்ஸுக்கும் ஒரு பாடம் அவளுக்கு தெரியட்டும். அதனால ரொம்பவும் நன்றி.